ஒவ்வொரு கோயில் மதமும் அவங்க செலுத்துகிற ஆராதனையெல்லாம் மனித மயம் கொண்ட ஆராதனை தான், மனிதனை சென்டராக வச்சு செய்கிற ஆராதனை தான். கிறிஸ்தவத்தை வேற எல்லா மதத்திலிருந்தும் பிரித்தெடுக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவனை மயம் கொண்ட ஒரு மதம். ஏன்னா ஆண்டவர் தான் இதை ஆரம்பிக்கிறதே இல்லைங்களா, இது யாரோ மனுஷன் ஆரம்பிச்சதல்ல, தேவன் தான் இதை இனிஷியேட் பண்ணி நம்மளை அழைத்து மறுஜன்மம் கொடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளை நீதிமானாக்கி பிள்ளையார் தத்தெடுத்து கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் நித்திய 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 காலமெல்லாம் அவரை மையமாக கொண்டு அவர் செய்த பணியை நாம் ஆராதிப்பதற்காக ஒரு வழிய பரலோக வழி தான் கிறிஸ்தவமே, காட் சென்டர்ட் வர்ஷிப். அந்த ஆராதனை தான், அந்த மாதிரி ஆராதனை செய்யும் போது தான் ஆத்துமாக்கள் மறுஜென்மம் அடைகிறாங்க, ஆத்துமாக்கள் பலப்படுகிறாங்க, ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறாங்க, பரிசுத்தமாகி வளர்ந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிறாங்க. நம்ம வந்து இறையாண்மை தேவனை ஆராதிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு இறையாண்மை தேவன் எல்லாத்தையும் கடைசியிலிருந்தும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செய்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா சோகம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம திருப்பியும் எவ்வளோ கொடுமை நடக்குது ஆண்டவருடைய பேரில் என்பதை நம்ம அறியணும். நம்ம நாட்டில் நம்ம ஊரங்களெல்லாம் சபைகள் எல்லாம் மனித மயம் கொண்ட ஆராதனை தான் நடக்குது, மேன் சென்டர்ட் வர்ஷிப். இந்த மக்களுக்கு இந்த இறையாண்மை தேவனை பற்றி ஒன்றுமே தெரியல, இவர் தான் ரட்சிக்கிறவர், ரட்சிப்பு இவருடையதுன்னு தெரியல. இந்த மனித மயம் ஆராதனை என்ன எல்லாம் அந்த ஆராதனையில் பிரசங்கிய பற்றி தான் விஷயம், இல்லை அந்த மக்களுடைய தேவைகளை பற்றி தான் விஷயம், இல்லை அந்த மக்களுடைய பக்தி, அவங்களுடைய சுய நீதி, அவங்க கடவுள்கிட்ட இருந்து என்ன பெறலாம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு தான் அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தணும், அவங்களாம் வந்திருக்கிறதுக்கு இயேசு தான் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். சில இடங்களில் இயேசு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தாருன்னா ஆண்டவர் வந்து தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பே கேட்கணும், ஐயோ சாரி பண்ணிக்க உங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுத்துருங்க, அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கொடுமை நடக்குது ஆண்டவருடைய பேரில். இது இது சின்னதில்லை, ஊரெல்லாம் பரவி இருக்கு, சர்ச்சஸ் பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இதுதான். இது வெளிப்பிரகாரமாக பார்த்தா ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக ஒரு பெரிய நல்ல பெருசுன்னு நமக்கு தோணுது. என்ன அங்கேயும் யாரோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பைபிளை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. என்னங்க பிராக்டிக்கல் பைபிள் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம மறுஜன்மம் அடையாத மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை ரொம்ப பிடிக்கும். மனுஷனை உயர்த்துறது, மனுஷனை பெருமைப்படுத்துறது, அது வந்து நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அந்த இடத்துல போகிறதுக்கு இல்லைங்களா. ஏன்னா அந்த எல்லாமே சரின்ற மாதிரி தோணும், ரொம்ப கவர்ச்சியாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் பிறந்ததே நம்ம சுய ஆராதனையில் பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா. மனுஷனை ஆராதிக்கிறது, மனுஷனை பெருசாக அது எப்படி ஊக்கமாக அவா பண்ணணும் இதப்பா பேசும்போது ரொம்ப ஊக்கமாக நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் அத்தனை கூட்டங்கள் அங்கே போகிறது, ரொம்ப கவர்ச்சி, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து அதனால தான் முக்கியமாக வாலிபர்களை ரொம்ப கவர்றது அந்த கூட்டம். இந்த பிரசங்கிகள் மறுஜன்மம் அடையாத அவங்களுடைய உந்துதலுக்கு ஒரு தீனி கொடுக்குற மாதிரி செய்கிறாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு நல்லதாக ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக தெரிஞ்சாலும் இந்த இடங்கள் வந்து மகா பெரிய ஆத்ம சேதத்தை அந்த ஆத்மாக்களுக்கு ஏற்படுத்துது. அந்த ஆத்மா சீர்கெட்டு அழிந்து போவதற்கு இந்த மாதிரி ஆராதனை இடங்கள் தான் ஒர்க் ஷாப், பிசாசுடைய ஒர்க் ஷாப் பாருங்களேன். ஆத்மாவை அழிக்கிறதுக்கு என்னென்ன நடக்குது அந்த இடங்களில் யோசிச்சு பாருங்க, வேகமாக நான் சொல்கிறேன் முகமுறையாக. ஏன்னா ஒரு ஆத்மாக்கு கடவுள்கிட்ட முதல்ல செத்துப்போன ஆத்மாக்கு கடவுளோடு ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும். அந்த ஆத்மா மறுஜன்மம் அடைந்து ஆத்மா தேவனோடு வளர்ந்து தேவ ஐக்கியத்தில் தேவனை எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு ஆத்மா செழிக்கும், கடவுளுடைய சாயல் நமக்கிட்ட மறுரூபம் ஆகும். அதான் ஆண்டவர் பண்ணணும்னு பார்க்குறார் காஸ்பில். தேவன் நியமித்த ஆராதனையில் என்ன ஆகுது, இறையல் தியாலஜி, ஆண்டவர் யாரு, அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம காலையில் படித்த மாதிரி அந்த டீச்சிங் எல்லாம் படிக்கும்போது அது அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த இந்த மாதிரி இடங்கள் அதெல்லாம் சொல்லித்தரப்படுறதில்ல பாருங்களா. பைபிள் ரொம்ப ப்ராக்டிக்கல்ங்க. என்ன ப்ராக்டிக்கலு, ஒரு ப்ராக்டிக்கலும் அங்கே இல்லை. பைபிளே சொல்றதில்ல, வெறும் பைபிளுடைய பேரை வச்சுக்கிட்டு அது இதுன்னு வாழ்க்கையில் சில பிரின்சிபல்ஸை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. வேதத்தை பற்றி கடவுளை பற்றி ஒரு கோணலான எண்ணம், கடவுளுடைய குணாதிசயங்களே இவர்களுக்கு தெரியாத மாதிரி, தேவனுடைய இறையாண்மை, தேவன் அவர் பெரியவர், அதெல்லாம் சொல்லியே தர்றதில்லை. அப்படி இருக்கும்போது கடவுளை பற்றி ஒரு டிஸ்டார்டட் வியூ. நம்ம விக்ரம் பாருங்க, வெளியில் வைக்கிறதா விக்ரம் இல்லை, மனசுக்குள்ளேயே நமக்கு ஒரு மென்டல் விக்ரம் ஆயிடலாம் கடவுள். நம்ம நினைச்ச மாதிரி அந்த மாதிரி கடவுளை பற்றி ஒரு கோணலான தவறான விக்ர ஆராதனைத்தனமான எண்ணத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்திடும் இந்த இடம். வேதத்தின்படி இருக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனோடு நம்ம கனெக்ஷன் இல்லாமல் நம்மளா மனசில் ஏற்படுத்தின ஒரு விக்ரத்தோடு நமக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அப்படி முதல்ல விதத்தில் அந்த மாதிரி ஆத்துமா சேதத்துக்கு அது வழிவகுக்குது. இந்த மாதிரி தேவனை ஆராதிக்கும் போது எந்த விதமான ஆத்தும வளர்ச்சியோ இது ஏற்படாது. ரெண்டாவது, இந்த மாதிரி மேன் சென்டர்ட் வர்ஷிப் என்ன செய்யுது, நம்மளை அறியாமலேயே அவங்களுக்கு வந்து சத்தியத்தின் மேலே ஒரு வெறுப்பை, சத்தியத்தின் மேலே ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்து. யோசிச்சு பாருங்க, இதுதான் பெரிய பயங்கரம். ஏன்னா ஒரு ஆத்துமா அழியணும் அப்படின்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அது மறுரூபம் அடையணும், மறுஜன்மம் அடையணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே சாதனம் என்ன, ஆண்டவருடைய வசனம் தான். யாக்கோபு 1:21 சொல்றாரு, நீ உங்க ஆத்மாவை ரட்சிக்கத்தக்க வசனத்தை நீங்க சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது ஒரே காரியம் தான், அந்த வசனத்தை அமைதலா உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டு அதை புரிந்து அந்த சத்திய அறிவு உனக்கு வரும்போது தான் உனக்கு ரட்சிப்பு ஏற்படுது. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் போகிறவங்க வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் தியாலஜின்னுவாங்க, அவங்களா யூகம் பண்ண ஒரு தியாலஜி, வேதத்துலலாம் இல்லை, ஸ்பெக்குலேட்டிவ் தியாலஜி. அதை கொடுக்கறதுனால, அது மாம்சத்துக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால, அது ஒரு விக்ர ஆராதனை அவங்க மனசில் வந்துட்டதுனால கடவுளை பற்றி தவறான ஒரு இமேஜஸ் மனசில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அந்த பிக்சர் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை பற்றி நம்ம மனசில் தவறான எண்ணம் வந்துருச்சுன்னா தவிர்க்க முடியாமல் நம்ம சத்தியத்தை ரிஜெக்ட் தான் பண்ணுவோம். சத்தியத்தை கேட்கறதுக்கே நமக்கு பிடிக்காது பாருங்களேன். சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஆண்டவர் வெளிப்படுத்தின வேத வாக்கியத்தை அறிந்து கொள்வதற்கோ எந்த முயற்சியும் நம்ம எடுக்க மாட்டோம், அதை கேட்கறதுக்கோ நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், மைண்டு எந்த விதமான சீரியஸ் பைபிள் ஸ்டடியிலையும் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே செய்கிற பெரிய ஆபத்து. எந்த விதமான வேத இதுக்கும் அவங்கள கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த தவறான டிஸ்டார்டட் இமேஜ் கடவுளை பற்றி மனசில் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கே நமக்கு விருப்பம் வராது. அதனால தான் மோசே வந்து உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறார். உபாகமத்தில் 4 உங்க அவர்களெல்லாம் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு கடவுளுடைய பிரசன்னம் நீங்கள் பார்க்கும்போது எந்த விக்ரமாவது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறார். நீங்க எந்த விக்ரமும் பார்க்கல, எந்த சொரூபமும் நீங்க பார்க்கல, எந்த சொரூபத்தும் உங்க மனசுல நீங்க வச்சுக்க கூடாது. நீங்க அப்படி வச்சுக்காம இருந்தாதான் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க அப்படின்ற. எப்போ ஒரு மனசுல தவறான கடவுளை பத்தி எண்ணம் வந்துருச்சோ அது என்ன பண்ணும், கடவுளுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு அந்த மனசு இடமே கொடுக்காது. தவறான ஸ்பெக்குலேட்டிவ் தியாலஜினால கடவுளுடைய தவறான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா கடவுளுடைய சத்தியத்தின் மேல விருப்பமே அவங்களுக்கு இருக்காது, இன்ட்ரெஸ்டடே இருக்காரு. அவங்க தெரிஞ்சது தான் தப்புன்னு நினைப்பாங்க. பாருங்களேன், இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்வாங்க. ஒன்று கடவுளை பற்றி ஒழுங்கா நீ கடவுளை பற்றி நீ ஒரு விக்ரம மனசில் வச்சுருக்கணும், அது இருந்துச்சுன்னா கடவுளுடைய சத்தியத்தை நின்று கேட்க மாட்டேன், ஒரு வசனத்தை நீ கேட்க மாட்டேன். அதனால தான் அவங்கள வசனத்தை கேட்கறதுக்கு விருப்பமே படுறதில்லை. நீ கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, வந்து பைபிளை சொல்கிறேன்னு உட்காந்து கூப்பிட்டு வந்து உட்காந்தா கோட்டவாயா வரும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஆண்டவரே அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் உளறிக்கிட்டு இருந்தா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அமைதியெல்லாம் உட்காந்து ஆண்டவர் வசனம் கேட்க பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு. இதாங்க ஆத்தும சேதம். இன்னொன்னு என்ன பண்ணது, கடவுளுடைய பெரிய ஜட்ஜ்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 Thessalonians சொல்லி இருக்கிற மாதிரி, ரட்சிக்கப்படத்தக்க தாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ள தீர்க்கும்படிக்கு தேவன் அவர்களுக்குள்ள வஞ்சனையான ஆவியான ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க, சத்தியத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் வராது, இந்த ஆத்மஸ்தே சத்திய ஆண்டவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படாது. ஒரு பொய்யத்தான், சத்தியத்தின் மேல அன்பு இல்லாதனால பொய்யத்தான் நம்புற அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அது மாத்திரம் இல்லை, ஒரு எப்ப பாரு ஒரு சோர்பு, வாழ்க்கையில டிப்ரெஷன், ஏன் இது ஒரு சத்திய புத்துணர்ச்சியே அவங்களுக்கு இருக்காது. சத்தியம் கொடுக்குற புத்துணர்ச்சியை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்கு எப்படி வருது ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவர்கிட்ட என்ஜாய் பண்ணும்போது. ஆனால் இது என்ன பண்ணுது, நம்மளை எப்போ பாரு, நம்ம தேவைகள் கடவுள் வந்து நம்ம தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத அலாவித விளக்கு மாதிரி பார்க்கும்போது, இவங்க எல்லாமே அவங்களுக்கு கடவுளே, உலகமே அவங்கள சுற்றி தான் இருக்கு. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டு தான் இருக்கார். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாரும் என்ன மெச்சத்துக்குவாங்க, எனக்கு நீ வாழாகாமல் தலையாகுவான்னு இதையே சொல்லி சொல்லி அவங்கள புகழ்றதுனால. ஆனால் அது நடக்கிறதே இல்லை அவங்க வாழ்க்கையில். எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் அப்படி ஒரு அது நடக்காததுனால என்ன, பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு நமக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி ஒரு பெரிய டிப்ரெஷனில் அவங்க இருப்பான். சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு பயம், ஒரு குற்றம், ஒரு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில் அவங்க இருப்பாங்க. வெரி சேட் பாருங்களேன். சின்ன சின்ன பிரச்சனைகளும், ஒரு உடம்பு சரியில்லைனாலும், ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துருச்சு, ஏதோ நடக்கலைன்னா ஒரு ஃபீலிங், ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்கு, ஒரு குற்ற ஃபீலிங், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல், அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, நான் இதை சொல்லிகிட்டே போகலாம், இதை இதை முடிச்சுட்டு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். டிப்ரெஷன் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு வந்து மற்ற சக உறவில் எப்போ பார் ஒரு பெருமையும் உறவுகளில் சண்டைகளும் ரொம்ப இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எப்படி தாழ்மை சாந்த குணம் வருது, நமக்கு பாவத்தை பற்றி போதிக்கும் போது ஆவியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாவம் அதுக்கு அடுத்தது என்ன வருது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாவத்தை பற்றி துயரம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு நம்மளுக்கு உணர்த்தி மற்றவர்களோடு நமக்கு சாந்தமாக நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கு. மற்றவர்களுடைய பாவங்களை பொறுத்துக்க, மன்னிக்க, அனுசரித்து போகிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க சாந்தமே நம்ம பாவத்துக்கு துயரப்படும் போது தான் வருது. அது இவங்களுக்கு சொல்லிய பாவத்தை பற்றியே போதிக்கிறது இல்லையா, இவங்க எவ்வளோ சீர்கட்ட அவங்க பாவீங்கன்னு சொல்லாததுனால எப்போ பாரு மற்ற செல்ஃப் எஸ்டீம், ஈகோ, செல்ஃப் ஒர்த்து, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆசீர்வதிச்சு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால அந்த பாஸ்டர் ஒய்ஃபையே ஒருத்தர் ஒருத்தர் டிவோர்ஸில் இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அனுசரித்து போகிற இது இருக்காது, ஒரு பொறுமை இதெல்லாம் இருக்காது. யோசிச்சு பாருங்க. கடைசியாக தான் ஒரு மோசே வந்து 10 கற்பனைகளை எடுத்துட்டு மேலேருந்து வரும்போது ஒரே கூச்சல் அங்க கேம்ப்ல. அப்போ ஜோஷுவா கேட்பார், தெர் இஸ் அ நாய்ஸ் இன் த கேம்ப் அப்படின்வார். பாளையத்தில் ஒரு சத்தம் கேட்கிறதே அப்படின்வார். அந்த அது ரொம்ப பயங்கரமான ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேஸ், தெர் இஸ் அ நாய்ஸ் இன் த கேம்ப், பாளையத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன அது? ஆண்டவரே விக்கிர ஆராதனையின் சத்தம், தேவனுடைய நாமத்தில் நடக்கிற தவறான ஆராதனை பேருக்கெல்லாம் பாளையத்தின் சத்தம். மோசே என்ன பண்ணாரு, எடுத்துட்டு போய் அந்த பிரமாணத்தை அவங்க தலை மேல உடச்சி அந்த ஆராதனையை, அந்த இறைச்சல், அந்த சத்தத்தை நிறுத்தினாங்க இல்லைங்களா. ஒரு விதத்தில் அதை தாங்க செய்யணும். முக்கியமா இந்த சத்தம் பாளையத்தில் நம்ம ஊர்லெல்லாம் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிரமாணத்தை, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய பிரமாணம் எவ்வளவு பெருசு, அவரை எப்படி ஆராதிக்கணும்னு அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை பாரத்தோடு தான் சொல்லணும். இந்த பிரமாணத்தினால பெரிய எவ்வளவு பெரிய சாபம் உங்களுக்கு வரும், ஆண்டவருடைய ஆராதனையில் விளையாடுனீங்கன்னா அதை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆகவே நான் சொல்லிட்டே போலாம். ஆகவே ஒரு மனித மயம் கொண்ட ஒரு ஆராதனை மனுஷனுடைய ஆத்மாவை முற்றிலுமா சீரழிச்சிருங்க, முற்றிலுமா சீரழிச்சிரும். அந்த பாளையத்தில் இருக்கிற சத்தம் கேட்குற வரைக்கும் ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம போதிக்கத்தான் செய்யணும். ஓகே, இட் வாஸ் அ லாங் இன்ட்ரடக்ஷன். எவ்ரி ஃபால்ஸ் ரிலிஜன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேன் சென்டர்ட். இட்ஸ் ஆல் மேன் சென்டர்ட், ரைட்? வாட் செப்பரேட்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் அதர் ரிலிஜன் இஸ் இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி காட் சென்டர்ட், பிகாஸ் இட் இஸ் த சாவரன் காட் ஹூ எலெக்ட்ஸ் அஸ், who calls us, who regenerates us, who justifies and sanctifies and who takes us into heaven and forever and ever and ever. We all give glory to him. There is no, it's all his grace. There is nothing, no glory, no flesh can boast before him. That's the distinctiveness of Christianity. Right? It's all God-centered. And when God, there is a God-centered worship that happens in a place, and when we participate in that place, right, we understand the sovereign God, the glories of a sovereign God, and our soul, you know, if we are dead, it allows us to be regenerated. God regenerates us in that place, and our soul revives, and it's strengthened, and it's nourished, and it grows in such a place. Right? It should be a God-centered worship, because God has defined us in such a way that we need to our souls revive when our focus goes towards God. That's what we've been reading in Ephesians, right? But today, very, very sadly, our land is filled with churches. It's all man-centered worship. Everything man-centered worship. It's all about the preacher. The preaching is all nothing but an autobiography of the preacher. Where did he go? What did he feel? What did he think? And you know, what did he eat? It's all about that. Or it's all about people's needs. It's all about their devotion, their self-righteousness. What can they get out of God? Sometimes, you know, places like that, it's like Jesus has to thank them every Sunday. Jesus has to go and thank them because they have come there. Right? Or Jesus has to ask forgiveness if they are going through some difficulties in life. It's such a horrible, distorted view of God. And it's not small, right? You and I know. It's very big. It's a mega moment. And we may see, think it's very harmless. They are doing whatever they... But let me tell you, you know, we are all naturally we are all self-worshippers. And so because of that depraved instinct, this worship appeals to a lot of people, and this worship is very, very enjoyable to a lot of people. Right? You go there and you feel your self-worth, you feel that you are such an important person, and it's so very attractive, and there is a feel-good atmosphere. And that's why so many people go there. And so many young people are attracted to that. And these preachers cater to their unregenerate instincts. It may seem good and harmless outwardly, but it is terribly, terribly devastating to their souls. People don't realize. I was talking to a young girl morning. It's so terribly devastating to their souls. And you talk to them for some time. You talk to them what they're going through. You understand what... Maybe outside they're smiling. Oh, I go to Bethel Church. I go to that church, this church, big church. But horrible devastation happens behind, within their soul. Let me point out a few things, right? What are the things that you're talking about, Pastor? How does such kind of worship destroy their soul? Number one, see, soul, no soul can get connected with God unless it understands the true nature of the living God. The true connection, the true communion. And our souls are designed in such a way that it revives. It first of all regenerates and revives and it grows and nourishes only when we experience a connection with the true God is through the means of the truth. Right? And God-centered worship, that's what it helps us. But these people are never taught about true God. They say, oh, Bible, that pastor teaches very practical. What is practical? He will just use a word and then keep talking about a life. It's all practical. You know what practical means? Nothing but, you know, how you can benefit out of that verse, how you can become rich, how you can become successful. That's what practical means for them. It's all practical, Pastor. Because of this poor theology and, you know, it's kind of a speculative theology. It's not a true theology. It creates a kind of a distorted image in their mind about God. And they don't understand about this sovereign God. And because of this distorted image, their soul never has a true connection with God. It is vital for the soul to grow, right? And that's how the soul keeps, you know, kind of perishing. And this kind of worship unconsciously makes people averse towards biblical truth. That's a great soul ruining fact. If there is one thing that stops a soul from destruction and heals and saves a soul, what is it? It is the word of God, right? James 1:21 says, receive the word that is implanted in you with all meekness and which is able to save your soul. When you sit under the word patiently, trying to understand what God is saying and try to grasp, it is that knowledge of truth that is able to save your soul. But you know, very sad, these people, because of this worship, man-centered worship, completely blocks the reception of God's word into their heart. That's the danger. Because this worship is all based on speculative theology on what the preacher is teaching, that is very appealing to your flesh, and you develop a kind of a distorted image of God, and you think you know God.
And that mental picture blocks you from any submissive, serious Bible study. You're not interested in that. It's all because they get all their teaching and all their theology from this all man speculative theology. They're not interested in true teaching of God's word. And this kind of mind inevitably takes theology from men and will not make any attempt to grasp the divine revelation. Such mind will never be interested in any Bible study. You observe all those people. We welcome to our church and we ask them to come and sit in the Bible study. Oh, 15 minutes they sit and, oh, they're not interested. Well, because there is no somebody talking about financial prosperity, healing and hallelujah at every 10 minutes, 5 minutes. So they're not interested. This is a great danger. You remember Moses in Deuteronomy 4, he kind of says it in an exclusive manner. When God appeared to you, did you see any image? He makes sure that you don't conceive any image about God. Because as soon as you conceive any wrong image about God, you will stop listening to the word of God. Right? Very, very serious. If we have any image about God, a distorted image about God, it will block you from listening to God's word. And that's why we shouldn't have idols, right? It's a great danger. And that's how these people are destroyed. I think about it, and there is a worse judgment that 1 Thessalonians talks about, because they did not receive the love of the truth, that they might be saved. That for this reason, God will send a strong delusion that they will believe the lie. Because they did not love the truth, there is a God will send a strong delusion, it seems. Look at, if you don't love the truth, do you recognize that you are a subject of judgment? God will make you believe only the lie. It's very serious. And then we can go on. I can tell you the man-centered worship. How does it destroy the soul? It always leads you to depression. Because our joy, our blessedness, like we are reading in the Philippians, not comes in a self-focused way. It comes when we forget about ourselves, take our eyes and look at God. Look at His glory, right? That's when we are blessed and we are joyful. But what do these churches teach? It kind of re-emphasizes the self-obsession. Oh, God is, even God is made as a genie for all our needs, our selfish needs. And the preacher makes you feel that the world around revolves around you. You will become a head and not the tail, and God will bless you and you will be admired and all that. But that never happens in life. They go, they face real trials and real disappointments and real frustrations in life, and without this understanding of the sovereign working of God, you know what? They're always depressed. They're depressed about their family, they're depressed about their job, they're depressed. And when something wrong goes on, when they're sick or something happens in their life, you know what happens? They feel very guilty. They feel that they have committed something very wrong. It's a toxic place, I will tell you. It's a toxic, horrible place. Not only depression, but you see, you know, they have a lot of problems in relationships. Because these man-centered worship, let's understand this. Blessed are the poor in spirit. Blessed are those who mourn for their sin. And what is the next beatitude? Blessed are the meek. Because when you understand what a sinner you are, when you understand that how depraved you are, it creates a mourning in you. It makes you recognize that you are such a depraved person. And you mourn, and as a result of your own mourning for your sin, it creates a beautiful divine attribute of gentleness, which will help you to bear with others. Bear with others' faults. You know, bear with, you know, be forgiving, be kind, be meek with others. But these people are never taught about depravity. These people are never taught about sin. These people are never taught about to mourn for the sin. And what happens? Husband and wife always fighting. I know people screaming at each other, and you know, pastor's wife and pastor are thinking about divorce. And it's always fight going on. Relational problems that they have, they don't know how to manage, because he thinks he's an angel and she thinks they are angels. And they will never, they don't have meekness. And then, there is a passage in, you know that, when these people were worshipping a calf down, when Moses was receiving the law and he brings those two tablets, Joshua says that there is a noise in the camp, right? It's a very, very famous phrase. There is a noise in the camp. And Joshua thinks it's a noise of war, and Moses says, no, it's a noise of idol worship. And Moses goes there and he interrupts that worship by breaking the law on their head. Right? And we all should be very, very concerned, because there is a noise in the camp of God today. In the name of God, all kinds of horrible things are happening. And it is our responsibility as a true church to lift up the law of God and show them that you are playing with fire. This noise has to stop. Until this noise stops, we will going to expose them. We have to tell them that you can't play around with the worship of God. And that's the whole attempt of taking this Leviticus 10 and focusing on for some time. Okay, அடுத்து இது ஏன் இது நம்ம செய்யணும் ஏன்னா எந்த மனித ஆராதனை யோசிச்சு பாருங்க ஏன் இதை நம்ம முக்கியப்படுத்தணும்னா ஒரு பாவம் கடவுள் ஒரு பாவத்தை செஞ்சோம்னா நம்ம அவரை வெறுக்கிறோன்ற நம்மளை அவரை வெறுக்கிறோம்னா இதை நம்ம செய்யணுன்ற அந்த பாவம் என்னங்க எந்த பாவம் கடவுளை எரிச்சல் முட்டுதுங்க எந்த பாவம் கடவுள் நம்மளை மாத்திரம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம பேர பிள்ளைகள் நம்ம பேர பிள்ளைகளையும் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பயங்கரங்க வேசித்தனம் இல்லை கொலை இல்லை எந்த பாவம் தெரியுமா கடவுளை தவறாக ஆராதிச்சோம்னா ராங் வர்ஷிப் இல்லைங்களா ரெண்டாவது கற்பனையை உடைச்சோம்னா கடவுள் எந்த அளவுக்கு அதை சொல்கிறாருன்னா நான் எரிச்சல்னா என்னங்க இதை பற்றியாவது நான் ஜெல்லஸாக இருக்கிறேன்னா அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இல்லைங்களா அது யாரும் அது தொட்டால் நான் விடமாட்டேன் அவங்கள இல்லை பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி ஜெல்லஸாக இருக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எரிச்சல் உள்ள தேவன்றாரு அந்த விஷயத்தில் தானே சொல்கிறாரு அந்த அந்த சமுதாயமே அந்த குடும்பமே அந்த பாரம்பரியமே தவறாக போய் சபிக்கப்பட்டுறோன்றார் சில பேரங்களில் எவ்வளோ சொல்கிறோம் வாங்க வெறும் கல்லர் கொகையாக இருக்கேன் ஏன் அங்கே போகிறீங்க என்ன சத்தியம் இருக்குது இல்லை நாங்கள் அங்கே தான் போவோம் அது அவங்களுடைய சாபம் மாத்திரம் இல்லை அவங்க மூதாதியர்கள் வாங்கி கொடுத்த சாபம் அங்கேருந்து வரவே மாட்டாங்க ஏன் மூன்றாம் நாலரா தலைமுறை வரைக்கும் சபிச்சு அங்கேயே விட்டார் அவங்க இன்னைக்கு அந்த மாதிரி பாவத்தை இந்த ஜனங்க செஞ்சால் அவங்க மாத்திரம் இல்லை அவங்க பிள்ளைகளையும் இந்த தவறான வழிக்கு சாபத்துக்கு உட்படுத்துகிறாங்க பாருங்களேன் எவ்வளோ பயங்கரம் யாரோ எனக்கு இது கேட்டாங்க இதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாடை வச்சுக்கிட்டு ப்ரீச் பண்ணுறீங்களே கடவுள் அவ்வளோ கோபமாக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் சும்மாவாக இருந்தார் யோசிச்சு பாருங்கள் எல்லையற்ற பொறுமை உள்ள இயேசு சாந்த குணம் உள்ள இயேசு கோபமே படாத இயேசு அன்பான இயேசு ஒரு டைம் ஒரு கண்ணெல்லாம் ரெட் ஆகி போய் ஒரு சாட்டையை எடுத்துக்கிட்டு போய் வெறித்தனமாக எல்லாரையும் போய் அடித்து டேபிள் அக்கிப்புலாம் உருட்டி அதெல்லாம் பயங்கர வெறியோட அவர் எப்பவும் அப்படி நடந்துக்கிட்டது இல்லையே எப்பவும் அவர் கண்ட்ரோலை இழந்தது இல்லையே போய் சாட்டையில் எல்லாத்தையும் உருட்டி விடுறாரு உருட்டி விட்டுட்டு என்ன சொன்னார் என்னுடைய பிதா உடைய வீடு ஜப வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் இது புனிதமான கடவுள் ஆத்துமாக்கள் தேவனோடு உறவு கொண்டு ஆத்துமாக்கள் சீர்பட வேண்டிய ஒரு இடம் ஆத்துமாக்கள் தேவனோடு உறவாட வேண்டிய ஒரு இடம் அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க பொருளாதார நன்மைக்கு ஆதாயத்திற்கு உங்களுடைய ஆதாயங்களுக்கு பொய்யான வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிட்டு அதை கல்லர் போகைகளை ஆக்கியிருக்கிறீங்களே இயேசுக்கு வரலையா கோபம் உங்களுடைய ஆலயத்தை குறித்த பட்சிக்கிற வைராக்கியம் எனக்கு ஏற்பட்டது என்றார் ஆகவே அதை நம்ம நம்புறோமா ரெண்டாவது கற்பனை சொன்னது மாத்திரம் இல்லை அதை நிறைவேற்றும் படிக்கு தான் இந்த இளையவராம 10வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம் ஏன் இதை நம்ம வலியுறுத்துறோன்னா நம்ம 10 அதிகாரம் டுர்ன்னு வந்துட்டோம் இல்லைங்களா இந்த 10வது அதிகாரத்தில் 2-3 வாரமாக உட்காந்துருக்கோம் இன்னொரு வாரமாக நம்ம உட்கார போகிறோம் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஏன்னா இந்த பாளையத்தில் இருக்கிற சத்தத்துக்கு அலாரம் நம்ம ஊத வேண்டியது அவசியம் இந்த அதிகாரம் அது சொல்லுது ஒவ்வொரு காரியமும் நான் படிக்கும்போது ஒரே சமனாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் ஒரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் விரோதமாக தான் இங்கே நடக்குது இன்னைக்கு வந்து இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் போன வாட்டி ரெகுலேட்டிவ் பிரின்சிப்பிளில் அடித்து சொன்னார் ரெண்டு பிரதான ஆசாரியுடைய பிள்ளைகளை சாவடிச்சு சொன்னார் இன்னைக்கு அவங்களுடைய இது ஃபியூனரலுக்கு போவோம் ஃபியூனரலுக்கு தமிழில் என்ன இறுதி சடங்கு ஓகே யார் இறுதி சடங்கு அவங்க இறுதி சடங்கை வச்சு என்ன சொல்லி தரப்போறாரு தெரியுமா என்னுடைய ஆராதனையில் மையமாக நான் மட்டும்தான் இருக்கணும் மை வர்ஷிப் ஷுட் பி காட் சென்டர்ட் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவங்க ஃபியூனரல் போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ யூனோ வை திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இஃப் தெர் இஸ் ஒன் கமாண்ட் தட் காட் says, I am jealous. If one command, God considers that we hate him. And if there is one command, God says, I am going to punish you, your children, your grandchildren, your generations to forth. It is the second command, right? God never threatens anybody like, he says, I am jealous. What does jealous mean? Something that he very carefully guards. Somebody touches, it's going to provoke him. I'm jealous God. And it's like a whole community have been cursed. You know, sometimes we call people, you know, oh, my father was there, my grandfather was there in this church, but it's full of den of thieves. There is absolutely no truth. Can you come out of it? No, they will not come out. You know why? Because the father's curses are effectual in their life. If people are going there, it will not only affect them, it will affect the children, the grandchildren, and that's why it becomes a traditional dead religion. It's the curse of God. They cannot come out. And somebody was telling me, oh, it's all Old Testament. God is very angry. But what do you think about the patient, infinitely patient Jesus, humble Jesus? If there was one time where he completely went out of control, he was so angry, his eyes were burning red, and he took up a whip and went into the temple, right? And he overturned the tables and chased everybody. And what did he say? He said, my father's house is the house of prayer. It is a place where souls come to commune with God. It's a place where souls come to revive themselves in the communion of God. And you have made it a place of exploiting people for financial gain. You made it a marketplace. You made it a man-centered place. And it angers Christ. Right, so the second commandment is not just an empty threat, and God has been punishing people when they play with his worship. We saw that last time throughout the entire Bible. Now we are stuck in Leviticus 10 because when I originally prepared this as one sermon. But when I look at each of those points and think about the application, I was very burdened. They all, everything is done completely disobeying this, with no regard to these rules. So today, I think last time we learnt about the importance of regulative worship by the death of the high priest's sons, Nadab and Abihu. Today we're going to go to their funeral and learn a very important another aspect of worship. You know what? God should be the center of his worship. Let's look at that. Okay, அந்த சடங்குக்கு போய் நம்ம படிப்போம், யோசிச்சு பாருங்க. நாலுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம வாசிச்சோம், வாசிக்க வேண்டியதில்லை. நம்ம சர்ச்சில் யாராவது திடீர்னு சபையில் இறந்துட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு என்னங்க பண்ணுவோம்? சர்ச் ஆராதனை நடுவில் இறந்துட்டாங்கன்னா டக்குன்னு விழுந்து இறந்துடுது என்ன பண்ணுவோம்? நம்ம ஆராதனையெல்லாம் நிறுத்திட்டு, ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தானே பார்ப்போம் இல்லைங்களா? சில நேரங்களில் அது செய்யறது கரெக்டு தான். யோசிச்சு பாருங்க, இங்கே ஆராதனை நடக்குது, யாரோ ரெண்டு பேர் இல்லை, ரெண்டு ஆசாரியருங்க, பிரதான ஆசாரியருடைய பிள்ளைங்க, மோசையுடைய கசன்ஸ் திடீர்னு இறந்துடுறாங்க. என்ன நடக்கணும் அங்க யோசிப்பாங்க? எல்லாம் ஷாக்கில் தகைப்புல நிக்கிறாங்க. ஓன்னு அழுகணும், ஐயோ போயிட்டு என்ன மாரடிச்சுக்கிட்டு அழுகணுமே. என்ன நடக்குது? மோசே கடவுளை அறிஞ்ச மனுஷன், முதிர்ந்த பரிசுத்தவான், அவர் என்ன சொல்றாரு? மூணாவது வசனத்தில் ஆரோனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இதுதான் கர்த்தர் சொன்னார். அந்த பொணங்களை பார்த்துட்டு இதுதான் அவர் சொன்னாரு, சொல்ல சொல்ல கேட்கல உன் பிள்ளைங்க, இப்போ உளுந்து கடுக்கிறாங்க பாரு. என்ன, என் கிட்ட வருகிறவர்கள்கிட்ட நான் பரிசுத்தர் என்று நான் காட்டப்படணும். இதுதான் அவர் சொன்னது, நான் பரிசுத்தராக பயபக்தியோடு என்கிட்ட வரணும், என் ஆராதனையில் யாராவது விளையாடினா இதுதான் நடக்கும்னு அவர் சொன்னார். அங்கே போய் போதகம் நடக்குது, யோசிச்சு பாருங்க. சா வீட்டில் நம்ம கடவுள்கிட்ட ஆராதனையில் வரும்போது பயபக்தியோடு சீரியஸாக நம்ம வரணும். நம்ம செய்கிறதெல்லாம் பயபக்தியோடு செய்யணும், ஏன்னா இது பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கேர்லெஸ்ஸாக வரக்கூடாது, கேஷுவலாக வரக்கூடாது. நம்ம எப்படி வரமோ, என்னிடத்தில் சேருகிறவர்கள் என்ன அந்த வசனம் வருது, மூணு,
நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று.
என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தப்படப்பட்டு சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும். என்கிட்ட வருகிறவர்கள் வந்து ஜீவனுள்ள தேவன்கிட்ட வரும், பரிசுத்தர்கிட்ட வரோன்ற எண்ணத்தோடு வரணும். அவங்க வர்றத பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், சுத்தி இருக்கிறவங்க, ஐயோ இவங்க யாரோ உண்மையான கடவுளை கும்பிட போறாங்க. நம்ம பிள்ளைங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஐயோ ஜீவனுள்ள கடவுளை ஆராதிக்க போறாங்க இவங்க. அந்த அளவுக்கு சீரியஸா வரணும் என்கிட்ட. அப்படி வரலன்னா நான் அவங்களை சீரியஸ் ஆக்குவேன்ற பாருங்களேன். அப்படி என்கிட்ட வரலன்னா அவங்கள நான் சீரியஸ் ஆக்குவேன். நம்ம சுத்தி பக்கத்துல பார்க்கும்போது என்னங்க, ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சீரியஸா கோயிலுக்கு போறாங்க, இவங்க இவ்வளோ கவனத்தோட ஆலயத்துக்கு போறாங்க, இவங்க என்னிடத்துல வருகிறவர்கள் அப்படித்தான் வரணும். என்னால் ஆராதனை விளையாடுனா என்ன நடக்கும் நான் காட்டுறேன். பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு மோசே 4 வசனத்துல, மெஷியாலன் எல்சாஃபன் அவங்கள கூப்பிட்டு, இவங்களும் கசின்ஸ் தான், இந்த ரெண்டு பணங்களை தூக்கிட்டு போப்பா வெளியேன்றார். அவங்களும் ஆசாரியருங்க, வேணா வெளியே தூக்கிட்டு போ, வெளியே தூக்கிட்டு போறாங்க. பாருங்களேன் எப்படி மோசே அந்த தேவனுடைய ஆராதனையில் எல்லாருடைய கவனத்தை தேவன் மேல கொண்டு வர்றாரு. இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன், மோசேக்கும் இவங்க கசின்ஸ் தான் இல்லைங்களா, அந்த சொந்த வாலிப பிள்ளைங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னா எப்படி மனசு தவிக்கும். மோசே அசையவே இல்லையே, சொல்றாரு எந்த தனிப்பட்ட உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்க, இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயில் இருக்கக்கூடிய ஒழுங்க நம்ம கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய ஆராதனை தொடர வேண்டும். அதனால மிஷாயல் எலிஃபாஸ் வந்து இந்த பொணங்களை தூக்கிட்டு போ, இந்த சாவு ஆண்டவருடைய ஆராதனையை நிறுத்த கூடாது. காட் ஃபோக்கஸ்னா என்னங்க பாருங்க, என்ன காட் ஃபோக்கஸ்டிங்க. நம்ம மனசுல கற்பனை பண்ணலாம், அவங்க அப்படியே எல்லாம் நிக்கிறாங்க, ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த ரெண்டு பேர் வந்து அந்த ரெண்டு பெணங்களை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. அப்படியே ஒரு இது அவங்க துணி போட்டிருக்கும் போது ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பொணங்கள் வெளியே எடுத்துட்டு போறாங்க. எப்படி இருக்கும் அந்த நெருப்பு படிஞ்ச திடீர்னு செத்து போன 30 வாலிபர்கள், அவங்க வயசு திருப்பி திருப்பி சொல்லுது. ஆசாரியராக அவங்க அப்பதான் குவாலிஃபை ஆனாங்க, இந்த பாருங்களா 30 வாலிபத்தில் அவங்க வயசு, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இல்லைன்னு 2 வேற வலியுறுத்தப்படுகிறது. வெளியே அவங்க போகும்போது யோசிச்சு பாருங்க, முழு இஸ்ரேல் ஜனங்களும் நிற்கிறாங்க, நிற்கும் போது அந்த பெணங்களை எடுத்துட்டு போறதுக்கு வழி ஏற்படுத்தணும் இல்லைங்களா, எல்லாம் பிரிங்க இடம் விடுங்கன்னு ஒரு காரிடர் மாதிரி எல்லாரும் அந்த பெணம் ரெண்டு வெளியே போறத பாக்குறாங்க. எல்லாருடைய கவனம் அதுல பாக்குறாங்க, எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க, என்ன ஒரு பயங்கரமான ஒரு காட்சி அங்க ஏற்படுத்தி இருக்கும். இவங்க எல்லாரும் பார்த்தாங்க, சந்தோஷமா இவங்க அலங்காரம் பண்ணப்பட்டு ஆலயத்துக்குள்ள போனாங்க, இப்போ பொணங்களாக ரெண்டு வெளியே வருது. சர்ச்சுக்குள்ள போனவங்க என்ன துணிகரமாக அன்னி அக்கினியை எடுத்துட்டு போனவங்க இப்போ அவங்க அழிவோடு வராங்க. நம்ம மனக்கண்ணில் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. கடவுளை ஒருத்தர் மேத்யூ ஹென்றி சொல்றார், ஆல் சா காட் காட்ஸ் வர்ஷிப் டிஸ்ஹானர்ட் பை தர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆல் மஸ்ட் சீ தட் காட்ஸ் வர்ஷிப் ஹானர்ட் இன் தர் டெத். இவங்களுடைய கரங்களால் கடவுளுடைய ஆராதனை கனவீனப்பட்டதை எல்லோரும் கண்டார்கள், அந்த கண்களே காண வேண்டும் கடவுளுடைய ஆராதனை அவங்க மரணத்தினால் கனப்படுவதை அவங்க எல்லோரும் காணுபடிக்க செய்தார். ஆராதனை ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும், ஆராதனையில விளையாடுறவங்களை பரிசுத்தர் நான் காமிக்காம விட மாட்டேன்ற மனுஷனுடைய அவங்க மனசு உடஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, மோசேக்கு வயசாச்சு, ஆரோனுக்கு வயசாச்சு, இனிமே நம்ம தலைவர்களா நடத்துறவங்க யாரங்க பார்த்திருப்பாங்க, இவ்வளவுதானே பார்த்திருப்பாங்க, அபியு இவங்க தானே தலைவர்கள், இவங்க தானே எதிர்த்து நிற்கணும், ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அலங்காரத்தோடு போனாங்களே, பரலோகம் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கே, தேவன் செலக்ட் பண்ணியிருக்கே அப்படின்னு கிராண்ட் ஆசாரிய ட்ரெஸ்ஸோடு போனவங்க அந்த ஆசாரிய ட்ரெஸ்ஸோடு தான் வெளியே வராங்க, பெணங்களாக வராங்க. நெருப்பு ஒருவேளை அவர் கடவுளுடைய கோபம் வெளிப்பட்ட அந்த காட்சி அவங்களுக்கு இருக்கலாம், மூஞ்செல்லாம் சுட்டு இருக்கலாம், அக்னி வந்து சுட்டெரிச்சதுன்னு கடவுளுடைய நீதி இல்லைங்களா, கடவுளுடைய பட்சபாதம் இல்லாத நீதி. நீ என்ன ஆசாரிய துணி போட்டு, நீ எவ்வளவுதான் பெரிய பிஷப்பா இரு, நீ எவ்வளவுதான் ஆரோனுடைய மோசேவுடைய பிள்ளையா இருந்து யாராவது இரு, நீ ஆராதனையில நீ கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா, ஆராதனை விளையாடுனா நான் அடிக்காம விட மாட்டேன். பட்சபாதம் பார்க்காத தேவன் அவர். சாதாரண மக்களுக்கு இவங்களே அடிச்சிருக்காரு, இவங்க தப்பிக்கலன்னா அந்த ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு சீரியஸா இருக்கும். இவங்க உள்ள போகக்கூடிய ஆசாரியர்களே அவர் உடலையே வெளியே நிற்கிற நம்ம விளையாடணும்னா நம்மளை விட்டுருவாரா அவரு? வெறும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் தான் அனுப்புறாங்க வெளியே போய், அவங்க போய் அழுது அடக்கம் பண்ணி பாளையத்துக்கு வெளியே போனோம். அவங்களாம் கடவுளுடைய இதில் இருக்காங்க இல்லையா, பாளையத்துக்கு வெளியே போய் அந்த போட்டிருந்த துணியிலேயே அவங்கள அடக்கம் பண்ணி மண்ணை மூடி வராங்க. யோசிச்சு பாருங்க, ஆரோன யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ரெண்டு முதல் பிள்ளைங்க எல்டர் சில்ட்ரன் செத்து கிடக்கிறாங்க. மோசே என்ன சொல்றாரு அவருக்கு ஆறாவது வசனத்துல படிங்க, உன்னுடைய தலையில இருக்கிற
மோசே ஆரோனின் இளையாசார் இத்தாமார் என்னும் அவர் குமாரை நோக்கி, நீங்கள் சாகாத படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமல் இருப்பீர்களாக.
என்னங்க உள்ள ரெண்டு பிள்ளைங்க செத்து கிடக்குது, இவர் என்ன சொல்றாரு, உங்க திடீர்னு உணர்ச்சிக்கு எல்லாம் காட்டாத, தலைப்பாகையை எடுக்காத, துணியெல்லாம் கிழிக்காத, எலியேசர் ரெண்டு ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் அப்பாவும் இவங்களுடைய தம்பிங்களும் ரெண்டு பேர் நிக்கிறாங்க, அப்பாவும் அவங்க நிக்கிறாரு, அவங்க இயற்கையா அவங்க செய்ய வரக்கூடிய ஒரு காரியம் செய்யாத நிறுத்துன்ற யோசிச்சு பாருங்க. இந்த அழுகையில இந்த புலம்புல இந்த வேதனை மரண ஓலத்துல அழுகக்கூடாதுன்ற ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா உங்க தலைப்பாகி எடுக்காத, அதெல்லாம் துக்கத்துக்கு ஒரு அடையாளம், துணியை கிழிக்கிறது துக்கத்துக்கு ஒரு அடையாளம். யோவாவுடைய எதுக்கு செய்யக்கூடாது, அது செஞ்சா ஒரு மிரட்டல் என்ன கொடுக்கிறாரு, நீ ஒருவேளை மீறி செஞ்சினா நீ செத்துருவ, நீ சாவறது மாத்திரம் இல்ல இந்த சப மக்கள் எல்லோர் மேலையும் தேவனுடைய கோபம் வெடிக்காத படிக்கு அதை நீ செய்யாத. யோசிச்சு பாருங்களேன், இதுல இருந்து வெளியே எல்லாம் ரெண்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, நீ போகக்கூடாது, இதுல இருந்து ஏழு நாள் நீ போவே கூடாது, நீ இங்கேயே இருந்து அந்த ஆராதனையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணு. அந்த ஃபியூனரல் ப்ரொசஷன் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஏன் வாய் ரெண்டு புள்ள செத்து இருக்குதுங்க, எங்க அண்ணனுங்க ரெண்டு பேர் செத்து இருக்காங்க, ஏன் என்னுடைய பொங்கி வருகிற துக்கத்தை பாசத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ஏன் நாங்கள் அங்கே நிற்கணும், எரியில நெஞ்சு ஐயோ புள்ள போச்சேன்னு ஒரு அப்பாவுக்கு இருக்காதா, ஆர்வனை யோசிச்சு பாருங்க. அப்பாவா இருக்கிற நீங்க இல்லை ஒரு புள்ள செத்து போச்சுன்னா எப்படி இருக்கோங்க, திடீர்னு செத்து போச்சு, எதிர்பாராம செத்து போச்சுன்னா, இதெல்லாம் ஏலி மாதிரி அடங்காத பிள்ளைங்க இல்லை, ஒழுங்கா கேட்டு ஆசாரியருக்கு செலக்ட் ஆன பிள்ளைங்க, திடீர்னு செத்து போகும் போது எப்படி இருக்கும். ஆர்வன் வந்து ஒரு யூரோப்பியனோ அமெரிக்கனோ இல்லை, அவங்கெல்லாம் எப்படி அழுவாங்க, அழுந்தே தெரியாது. பார்த்துருக்கீங்களா, அவங்க சாவிட்டு சாப்பிடுமாதே இருக்கா, அழுவாங்க அழுவது தெரியாது. அந்த மாதிரி ஆர்வம் இல்லையே இஸ்ரவேலன், அவங்க எப்படி அழுவாங்க தெரியுமா, நம்மளை மிஞ்சிருவாங்க இந்தியன்ஸ் அப்படியே துணியெல்லாம் கிழிச்சுக்குவாங்க, கிழிச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் தலைமையில போட்டுக்கிட்டு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதி அந்த மக்கள். அதனால தான் பண்ணாதேன்றாரு, அடக்கு எல்லாத்தையும், எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் அடக்கிக்க அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஏன் இவர்கள் அமைதியாக இவருடைய ஃபியூனரல் நடந்துச்சு, அமைதியாக வெளியே போய் இயற்கையான உணர்ச்சிகள்லாம் ஏன் அடக்க வேண்டும், ஏன்னா அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ல தேவனுடைய ஆராதனையில் அவருடைய ஆராதனைன்னு நடக்கும்போது அவருடைய அவர் தான் அங்க மையமா இருக்கணும், வேற யார் பக்கமும் தசை திரும்ப கூடாது. God should be the center of his வர்ஷம். யோசிச்சு பாருங்க, மோசே முதிர்ந்த மனிதன், ஆரம்பத்தில் கயான் கயான்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இல்லைங்களா, நான் வரமாட்டேன், இப்போ கடவுளுடைய மகிமையை பார்த்தவர், பிரமாணங்கள்லாம் வாங்கினார், அவருக்கு தெரியும் கடவுளை பேர்பட்ட பரிசுத்தார், அதனால தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்லை, ஆரோனுக்கும் சொல்றார் தேவனுடைய ஆராதனை அவருக்கு மைய, அவர் தான் பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கணும், இந்த ரெண்டு படங்கள் அதில் ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது, அவர் ஆராதனை தொடரணும். அதுக்கு காரணமா சொல்றாரு, ஏன் ரெஸ்பான்ஸ், அந்த ஆராதனை தேவனுடைய மையமா இருக்கணும், காட் சென்டர்டா இருக்கணும், பொறுப்பு யாரு, அங்க இருக்கிற ஆசாரியரும் பாஸ்டர்ஸ் தான். அதனாலதான் ஏழாவது வசனத்துல சொல்றாரு, ஏன் நீ அழுவக்கூடாது, ஏன் உன் மேல அபிஷேகம் என்ன இருக்கு இல்லைங்களா, நீ அந்த உயர்ந்த தேவனுடைய பிரதிநிதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறாய், அந்த உரையலான பதவியில இருந்து நீ மற்றவர்களுக்கு தப்பான எண்ணம் கொடுத்துடக்கூடாது, நீ தேவனுடைய பிரதிநிதி, தேவனை பிரதிபலிக்கிறவன், அவருடைய கனத்துக்கு பங்கம் வர மாதிரி நீ நடக்கக்கூடாது, அவருடைய ஆராதனையை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். எந்த நீ ஒருவேளை அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுனா ஒருவேளை மக்களுடைய மனசுல ஏற்படுத்தலாம், இவங்க செஞ்ச பாவத்தோடு நீயும் அனுசரிச்சு போறேன்னு, கடவுள் ஏதோ அந்நியாயம் செஞ்சுட்டாருன்ற மாதிரி காட்டுற, கடவுளை குறைவா தவறான பார்வையில காட்டுற, அவர் செஞ்சது நீதி இவங்க செஞ்சது பாவம்னு காட்டணும்னா நீ அழுகாம கண்ட்ரோலோடு அவங்க பொண வெளியே போகணும், நீ தொடர்ந்து ஆராதனையை தொடரணும், நீ தேவனுடைய பிரதிநிதியா உயர்த்தப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை அவங்களை புலம்பி ஐயோ குய்யோன்னு இன்னும் சொன்னா கடவுளுடைய நீதியோடு நீ சண்டை போடுற மாதிரி வாதம் பண்ற மாதிரி நீ காட்டுகிற. நோ, இயற்கையான பாசத்துக்கு அங்க இடம் இல்லை. அமைதலோடு அடங்கி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு அந்த துக்கப்படுகிற தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லப்படுகிறது. மேத்யூ ஹென்றி சொல்ற, ஆண்டவர் சொன்ன மாதிரி மரித்தோர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய சேவையை தொடர்ந்து செய். மரித்தோர்கள் ஏன் அடக்கம் பண்ணாம கூட போகட்டும், அவங்களுக்கு அடக்கம் பண்றதுக்கு ஆளே இல்லாம போகட்டும், ஆனாலும் தேவனுடைய ஆராதனை அவருடைய சேவை நிக்க கூடாது. அவருடைய ஆராதனை நிக்க கூடாது மனிதர்கள்னால, மனிதர்கள் தசை திரும்புறதுனால. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய வேலை, இந்த வேலையை நீ தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க. ஆகவே அது 6வது வசனத்துல சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் புலம்பிட்டு வாங்க. ஓகே, திஸ் இஸ் த பாசேஜ் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்போசிட் அண்ட் லைக் ஐ செட் எவ்ரி பாயிண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஒரிஜினலி ப்ரிப்பேர் திஸ் வாஸ் ஒன் மெசேஜ் அண்ட் ஐ சா திஸ் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி டன் ராங். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் காட் டீச்சர்ஸ் இன் திஸ் பாசேஜ் இஸ் by the death of Nahab and Abihu, we see in the first 3 verses that God teaches the seriousness of regulative principle. We shouldn't bring anything strange to God's worship. Secondly, God teaches that by their funeral, by their death there is a lesson. Now by their funeral there is another lesson. What is that lesson? That God should be the center of his worship. And it's terribly taught in this passage. If you just read verse 4 to 7, imagine somebody dies in a church. You know, just immediately think about it. If somebody dies in a church, what would we do? I think we will stop our preaching, right? We will stop and we will look at what is happening and we will all be focused and maybe the worship will not continue, right? But here is somebody who is dead in the midst of a service. And not any ordinary people, the two sons of the high priest, the two cousins of Moses, they are dead. And what does Moses say? Moses teaches a lesson to our own, keep quiet. And verse 3, he says, this is what the Lord spoke, by those who come near me, I must be regarded as holy. Before all the people, I must be glorified. Those who come near me should recognize that they are coming to worship God. They should give an impression before all the people that they are indeed worshiping the true God by the manner, by the seriousness, by the way they conduct themselves in the worship. They should give an impression to their children, to their neighbors, to their unsaved people that they know the true God and they worship a holy God. And that's how they should come. If they come in any careless way, I will show them. If they play in my worship, I will show them. And this is what God spoke when he told that we should be careful about his worship. And then look at what he's saying. Verse 4, he says, he calls two cousins, other cousins, Mishael and Eliphaz, and he tells them to carry this body out. And he tells Aaron, imagine, you know, they are dead there, and they have to be carried from their dress, and they're wearing that priestly dress, maybe it's all burnt, and their face is burnt by the fire of God, and they are carried in the front of all the people. Imagine the whole tabernacle was covered by the people, and probably there is a corridor that was kind of created and all the people could see these two men being carried away. And what an impression it will create. If these two people who are special, who wore the Aaron's priestly dress, if they were not spared in worship, how will you and I, God doesn't show any partiality, how will you and I think it must be a frightening lesson to all those people. That funeral should teach all the people that God should be the center of his worship. Right? Why didn't they disperse and say, oh, Aaron's children are dead today, no service today? Why didn't they do that? No, it will not happen. They should not be the focus, right? Even though the dead body has to silently go out, you have to continue worshipping the God. The worship will continue. And look at what Moses says to Aaron, right? He says, Aaron, do not uncover your head, not tear your dress, right? And he's giving a threat, lest you die and the wrath may, wrath may come upon the children of Israel. Moses tells Aaron and his two younger brothers to do something that is very, very natural. Imagine your son is dead. Your two sons, your elder sons are dead. Imagine all that gushing up of the fatherly affections, right? My children are dead. And Aaron is not like these Americans or, you know, these Europeans, right? You can't even figure out whether they are weeping. You go to their house, they'll be swallowing all that grief. Aaron was a Jew, Hebrew Jew. They are worse than Indians, right? They would actually tear their dress and put the mud in their head. They will scream on the top of the walls. That's how they express their sorrow. But Moses says, no, stop. Don't uncover your head. Don't tear your dress. Please continue what you are doing. Please continue what you are doing. And he says, do not, if you don't, and don't go out of this temple. Don't go out of this tabernacle. Let these two men and some relatives go and bury the dead. But you continue in the service of God. How will a father feel? Imagine, my two sons. And they are not to follow the wailing procession. They have to continue in the service of God. And why? You kind of ask the question, why Aaron? Why God? Why should we control our natural affection and about our sons? Because in the regulative worship of God, God should be the center. These two dead bodies shouldn't take the attention. It should, the service of God, the worship of God should continue. And these two men, by weeping, they should not condone the sins of their children. They should not, by weeping, they will probably give this. And Aaron says that because the anointing oil is in you, you are a representative of God. And you are a mouthpiece of God. If you cry and if you make a wailing, you will give an impression that you are debating with the justice of God. Right? You are saying that what God has done is wrong. No, you should not do that. Don't remove that. Imagine what a horrible scene that must have been. Right? You will raise suspicion in people's minds that maybe God has done something unjust to Aaron and his sons. No. You should honor God. You should honor saying that if anybody plays in the worship of God, they will be punished. And therefore there was silence. There was silence. Right? And those two sons were carried outside the camp with their own priestly dress. They were buried there. And all Israel witnessed that lesson, that funeral. What did they learn? If there is one lesson the serious incident teaches, that God should be the center of worship. Oh, how seriously it teaches. Think about it, right? What an incident, right? Amazing incident. And Moses 6, second part, he says, let your brethren, the whole house of Israel, mourn. Mourn for what? That the burning has been kindled by the Lord. Okay, that's the incident and அதுதான் அந்த பகுதியை பார்க்குறோம். எவ்வளோ சீரியஸாக இது கற்றுக் கொடுக்குது பாருங்களா. கடவுளுடைய ஆராதனையில் அவர் தான் சென்டராக இருக்கணும். யாருக்கும் அவங்க தசத்திருப்பறதுக்கு இடமே இருக்கக்கூடாது. காட் ஷுட் பி த ரெண்டு பயன்பாடை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆராதனை தேவன் மைய நம்முடைய ஆராதனையில் தேவன் மையமாக இருக்கணும். அவர் தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ஆராதனையில் அவர் சொன்ன காரியம்தான் இருக்கணும். ஏழு காரியம் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன ஏழு காரியம்? 2 Timothy 2:1 ஜபம் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். எல்லா மனிதர்களுக்காக ஜபம் பண்ணணும். 1 Timothy 4:13 வேத வாசிப்பு இருக்கணும். 2 Timothy 4:2 வேத பிரசங்கம், காலம் வாய்த்தாலும் வைக்கப்பட்டாலும் போதி எல்லா உபதேசமும் கடிந்து கொண்டு செய்யணும்னு இருக்கார். எபேசியர் 5:19 பாடல் இருக்கணும். கர்த்தருடைய ராப்போஜனம் இருக்கணும். 1 Corinthians 11 பாப்டிசம் இருக்கணும், காணிக்க இருக்கணும். 2 Corinthians 9. இந்த ஏழு காரியங்களை விட்டுட்டு வேற எதையுமே ஆராதனையில் தெரிவிக்க கூடாது. இதான் இவ்வளவுதான் பலகார ரெசிபி. இதை வச்சுட்டு தான் நம்ம ஆராதனையை நம்ம செய்யணும். இதுல எதுவுமே வேற கொண்டு வரக்கூடாது. இதை தான் செய்யணும். வேற ஏதாவது கொண்டு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்தோம், அது மனிதனை மையப்படுத்துகிற ஆராதனை இல்ல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோமே. ஏழை விட்டுட்டு ஒன்று புதுசாக சேர்த்தோம்னா, ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு டான்ஸை சேர்த்தணும், ஸ்கிரிப்டை சேர்த்தணும், ஒரு ட்ராமாவை சேர்த்தணும். இன்னொன்னும் இதுதான் காட் சென்டர்டு வர்ஷிப். உங்களுக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சில பேர் கோவம் வந்துருச்சு, பர்த்டே கார்டை கொடுக்கறது நிறுத்திட்டோம். ஞாபகம் இருக்கா நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்? கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கார்டை கொடுப்போம். வி ஸ்டாப்ட். என்னங்க பர்த்டே கூட நம்ம சர்ச்சில் விஷ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஏன் அது வர்ஷிப்பில் கொண்டு வராது? வாட்ஸ்அப்பில் வேண்டாம் சொல்லிக்க, நீ வேண்டாம் போய் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஆனிவர்சரி எல்லாம் பேசிக்க. ஆராதனை இல்லை, அவருக்கு தான் ஆராதனை. வேறு யாருக்கும் அது முக்கியத்துவம் அந்த தேசம் திரும்பக்கூடாது. It should be God-centered fully. God should be the center of his worship. Okay, the application I want to bring, God should be the center of this worship. You know, there are seven things that God has allowed in the worship. The prayer, the preaching of the word, the reading of the scriptures, and the singing, and offering, and baptism, and the Lord's Supper. Apart from this, there is no room to allow anything in the worship. If we allow anything else to make our worship more practical, vibrant, okay, we make it into a man-centered worship. And just some time ago, we used to give birthday cards, okay? People used to feel, wow, oh, I feel very good, right? Call them and invite them and all that. We stopped it. It was a practice and we stopped it. You know why? Because that's not done in worship. God did not allow that in worship. The first century church did not keep wishing people on birthdays. Yeah, I can go down and wish, or probably send a WhatsApp message, or probably take them, you know, go to their home and, you know, wish them. But not in the worship of God. God should be the center of his worship. That's the first lesson. I think you can understand that initially in the introduction why I said there are so much horrible things that are happening in the worship. Right? The soul gets so weakened and horribly weakened because God is not the center of worship. It's the man-centered worship. Man-centered worship. Rendavathu payanpadu. சில காரியங்கள் எடுத்திருந்தேன், ஐ திங்க் ஏற்கனவே சொல்லிட்டு அதனால நான் ஸ்கிப் பண்ணுறேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பயன்பாடு முக்கியமான படிக்க வேண்டியது. தேவனை ஆராதிக்கிற ஆராதிக்கிறவர்கள் அவர்களுடைய முதல் விசுவாசம் தங்கள் வாழ்க்கையில எல்லாத்த விட கடந்து ஆண்டவருக்கு இருக்கணும். தங்கள் மிகுந்த அந்யோன்ய உறவுகளையும் கடந்து அவங்களுடைய முதல் விசுவாசம், முதல் உண்மைத்தனம் ஆண்டவர் மேல இருக்கணும். அந்த பகுதியை பார்க்க முடியுதுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எவ்வளவு உறுதியா இருக்கணும் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம இருதயங்கள் நமக்கு எவ்வளவுதான் அருமையானவர்களா இருக்கட்டும், எவ்வளவுதான் நம்ம பிடிச்ச பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், இயற்கையான பாசமா இருக்கட்டும், அது எல்லாத்த விட நமக்கு முக்கியமான அன்பு பாசம் யார் மேல இருக்கணும், நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கணும். இங்க அது மங்களா அது கொஞ்சம் தெரியலாம். ஆனா புதிய பாடல ஆண்டவர் தெளிவுபடுத்தலையா? மத்த லூக்கா 9:59 அவர் சொல்றாரு, ஒருத்தர் ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வருகிறேன், நான் போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன், எனக்கு உத்தரவு கொடுங்க. ஆரம்ப தானே கேட்டிருப்பாரு, வந்து ஆராதனை பண்றப்பா பிள்ளைகளை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை செய். அதான் ஆரோனுக்கு சொல்லப்பட்டது. மாத்தியு எப்படி சொல்றாரு? அவங்க அடக்கம் பண்றதுக்கு அடக்கம் பண்ணாம போனோம் நார்னாலும் பரவாயில்ல, நீ தேவனுடைய ஆராதனையை செய்யறாரு மாத்தியு என்று. அது நிக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு இதெல்லாம் தெரியுமா? என் வீட்டுல போய் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க, கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. ஆகவே நம்முடைய விசுவாசம் எல்லாத்த விட நிபந்தனையற்ற விதத்துல நம்மளுடைய லாயல்ட்டி இயேசு கிறிஸ்துக்கு இருக்கணுங்க. நம்முடைய உச்சகட்ட லாயல்ட்டி இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயற்கையான பாசங்களையும் கடந்ததாக அது இருக்கணும். இயேசு லூக்கா 14:26 சொல்ற, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வரும்போது ஒருவன் பின்னே வந்தால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரனையோ சகோதரியோ தன் சொந்த ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என் சீஷனாக இருக்க முடியாது. நீங்களா எத்தனை பேர் அது சீரியஸா எடுத்துக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்களேன். சில நேரங்களில் பிள்ளைகளாக யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் மேல நம்ம பாசம் வைக்கும் போது உங்களுக்கு பயம் வருதா? ஐயோ நான் நினைச்சு பார்ப்பேன், ஏதாவது பாசமோ ஏதாவது இதை காட்டும் போது இந்த புள்ள மேல வர பாசம் ஆண்டவருக்கு எனக்கு அவிசுவாசமாக துரோகம் செய்யறதுக்கு இந்த பாசம் விடக்கூடாது, அந்த கண்ட்ரோல் பண்றீங்களா அதெல்லாம்? இல்லை இஷ்டத்துக்கு பாசம் கண்ணே மண்ணே முக அழகே அப்படின்னு அதை கொட்டி கொட்டி பொத்தி பொத்தி வளர்த்து அதுக்கப்புறம் ஆண்டவர் காலை வாரி விட்டுறது, அதுவா விசுவாசி? இல்லை, பாசம் ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள தான் இருக்கணும். ஆண்டவர் தான் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் சேவை தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல போனால், இங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல்ஸ் டீச்சருக்கு பொருந்தோம், டீக்கனுக்கு பொருந்தோம், பாஸ்டரா எனக்கு பொருந்தோம், இல்லை எதிர்காலத்தில் ஒரு மிஷினரிஸாக நம்மளை இங்கே ஆண்டவர் எழுப்பினாருன்னா பொருந்தோம். நம்ம குடும்பத்தை பாவகரமா கடமைகளை செய்யறத நிராகரிக்காம அது செய்யணும். கடமையில நம்ம தவறியே போக கூடாது. இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காம எத்தனையோ சோம்பேறி வருகிறாங்க. கடமைகளை தவறு, சரியான கடமைகளை செய்யணும் குடும்பத்திற்கு, அவங்க கடமைகளை செய்யணும். ஆனா ஆழமான விதத்துல அவங்க விருப்போ வெறுப்போ அவங்களுக்கு வசதி இன்மையோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஏற்படுத்தணும்னு வந்தா உறுதியா நின்று அதை ஏற்படுத்த நம்ம தயங்கக்கூடாது. இல்ல அவங்க அப்படி விரும்புறாங்க, இப்படி விரும்புறாங்க, அதை செய்யணும்னு விரும்புறாங்க, இதை செய்யல, இல்ல எனக்கு ஆண்டவருடைய வேலை இருக்கு, நான் செய்ய முடியாது இல்லைங்களா, அதுல தயகமே வரக்கூடாது. அயன் நான் அங்கத்தான் நிக்கணும், அசைக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய வேலை இருக்கு, என்னால முடியாது. அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல அப்படி இருக்கா? உங்க அவங்க விருப்போ வெறுப்போ இஷ்டமோ வசதிக்கோ நம்ம குறைவாக்குனாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருடைய வேலையில நம்ம மீற மாட்டோம். ஆனா கடமைகளை மீண்டுமா சொல்றேன், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட ஆரோனுனால தானே கட்டப்படுது. எல்லாத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் மாமா திட்டுறாரு, அத்தை திட்டுறாரு, வாய்ப்பு திட்டுது, அங்க திட்டுது, போயிட்டு இருந்த மக்கள்னாலேயே சபை கட்டப்பட போகுது. யோசிச்சு பாருங்களேன், தன் ரெண்டு பிள்ளைகள் பணத்தின் மேல நின்றுகிட்டு ஆண்டவரை சேவித்தார், ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சார். ஃபர்ஸ்ட் பாலா மாதிரி ஆளுங்களை யோசிச்சு பாருங்க. மனைவி வந்திருக்க முடியாம எவ்வளோ கஷ்டம், ரொம்ப வருஷமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மனைவி யாரோ பார்த்துக்க விட்டுட்டு, டெவலப்டு கண்ட்ரி அங்கெல்லாம் எவ்வளோ இங்கெல்லாம் வந்தால் உடம்பெல்லாம் கெட்டு போகுது அவருக்கு, அதெல்லாம் மனைவியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு நாடை விட்டுட்டு வந்து மிஷினரி வேலை செஞ்சுட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி ஏன் அப்படி வராங்க? பாஸ்டர் மிச்சு எத்தனை கிராண்ட் சில்ட்ரன் தெரியுமா அவருக்கு, எத்தனை பிள்ளைங்க தெரியுமா, அவங்கெல்லாம் பாகிஸ்தான் அங்கே இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க. 70வது பிறந்த நாள் அவருக்கு, 70th பர்த்டே, எவ்வளோ விசேஷம். அங்கெல்லாம் நம்மளாம் ஊர்லலாம் ஸ்பெஷலாக செய்வோம். அந்த பர்த்டேக்கு இங்கே வந்து உட்காந்து கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கார். இவ்வளோ சொன்னாங்களாம், இந்த வாட்டியாவது கே பண்ண முடியும், இந்த வாட்டி பண்ண நான் போகணும். நம்ம செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன தியாகங்கள். ஏசு கிறிஸ்து தம்முடைய பிதாவுடைய நித்திய வீட்டையே விட்டு நமக்காக வந்த தேவன், அவருக்காக என்னமோ நம்ம விடுறோம், என்னங்க தியாகத்தை செய்யறோம். மரியா தன் மகன் சிலுவையில் குத்தப்படுறத நேராக நின்று பார்க்குறான். எவ்வளோ சொல்லியிருக்கோம் மரியா, இயேசுக்கு போவாத 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 மகனே, அதனால் தாங்க முடியாது மகனேன்னு. ஆனாலும் இல்லை, என் பிதாவுடைய வேலையை நான் செய்யணும்னு போனவராச்சே நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அதே கவனித்து பாருங்க, மரியாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அவர் தவறல. தாயா தான் செத்த பிறகும் அந்த தாயை பார்த்துக்கிறதுக்கு செஞ்சுட்டு தான், ஆனால் அந்த தாயுடைய விருப்பத்துக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கல. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடமைகளில் நம்ம தவறக்கூடாது, ஆனால் அவங்க விருப்பு வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுடைய ராஜ்யம் தான் முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கன்வெர்ட்டட் மேன் ரோமன் கேத்தலிக்லேருந்து வந்தவர், ஒரு ரிஃபார்ம்டு சர்ச்சு, ஆண்டவருக்கு பிடிச்ச ரிஃபார்ம் சர்ச்சுக்கு போகணும்னு வந்தார். ஆனால் அவங்க வைஃபு இதை கேள்விப்பட்டு ரொம்ப மிரட்டிச்சு. அவர் இல்லை நீ போகக்கூடாது, என் கூட தான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு வர, என்ன பண்ணணும் இவர், இயேசுக்கு இருக்கிற உண்மை, இயேசு மை ரிலிஜியன்ஸ் லாயல்ட்டி இயேசுக்கு தான் சொல்லி அது என்ன கூட பண்ணுச்சுன்னா ரொம்ப கொடுமை கொடுத்துச்சு. சரியாக உறவு இல்லாமல் கடைசியில் டைவர்ஸே அனுப்புகிறேன்னு, டைவர்ஸ் நோட்டீஸே அனுப்புகிறேன்னு, நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் லாயர் வச்சு டைவர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சிச்சு, நீ என் கூட சர்ச்சுக்கு வரல, அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவார் இவர்? சீசன் உண்மையான கடவுளுடைய வேலை நடந்தவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் சர்ச்சுக்கு போகிறது வண்டி நிற்க வைக்க மாட்டேன். கடைசியில் அந்த அம்மா வழிக்கு வந்து திருச்சியூருடைய சர்ச்சுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி தான் விசுவாசிங்க இரும்பா நிற்பாங்க சிலதில், முதுகெலும்பில்லாத ஆளுங்கள் அங்கேயும் இங்கேயும் அது அவர் சொல்லுது இதுக்கு கொச்சிக்கோ மாற்றி கொச்சிக்கோன்னு அது இல்லைங்க, இரும்பா நிற்கணும் ஆண்டவருடைய விஷயத்துக்கு வந்தா. வேற எவ்வளோ விஷயத்துல விட்டு கொடுக்கலாம், எவ்வளோ கடமைகள்லாம் நல்லா செய்யலாம், ஆண்டவருடைய விஷயம் வந்தா அடோன்னா அடோ. இதுல தான் அவங்க பிடிவாதம், எல்லாருக்கும் நமக்கு இயற்கையா பிடிவாதம் இருக்குது, இந்த விஷயத்துல தான் பிடிவாதம் நம்ம காட்டும் சரிங்களேன். முக்கியமா இது அப்ளிகேஷன் வந்து நம்ம சர்ச்சில் யாராவது உங்க பிள்ளைகளை சபை நடவடிக்கை எடுக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆரோனுடைய பிள்ளைகள் சபை நடவடிக்கை எடுத்து அவங்க செத்து எடுத்துட்டு போய் புதைச்சாங்க, தேவனுடைய உடன்படிக்கைகள் நீக்கப்பட்டு சில நேரங்களில் சபைகளில் நம்ம பிள்ளைகள், நம்ம பாசமான பிள்ளைகள் ஆண்டவருடைய பேரை சொல்லி மெம்பர் ஆகி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவங்கள நீக்கும் போது சபை செஞ்சது கரெக்ட்னு நிக்கிறீங்களா, இயேசுக்கு நாங்க உண்மையா இருப்போம்னு நிக்கிறீங்களா, புள்ள பாசத்துல ஓட போறீங்களா, ஐயோ ஏன் புள்ளாச்சே எனக்கு பிள்ளைக்கு எப்படி செஞ்சுட்டாங்களே இப்படி கஷ்டம்னு ஓட போறீங்களா? யோசிச்சு பாருங்க, இது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை.